الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا احمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز صدق الله العظيم عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب رواه ابو داود صدق رسول الله صلى الله عليه وسلم او كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தஃபா வ ரசூலில் முஜ்தபா வல் ஹபீபில் முக்தஃபா சையிதுல் முர்சலீன் காத்தமுல் நபியீன் தையிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமாக்கும். கணிமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் அழிந்து போகக்கூடிய முடிந்து போகக்கூடிய இந்த துனியாவுடைய வாழ்க்கைய கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் அழிவும் இல்லாத முடிவும் இல்லாத அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கையில நல்ல அமல்களை நல்ல விடயங்களை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எப்போ ஒரு மனிதன் துனியாவுடைய வாழ்க்கைய சந்தர்ப்பமாக எடுத்து மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்ய ஆரம்பிச்சிடுவானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக பேசுது, அல் கையீசு மன்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யாரண்டா துனியால வாழக்கூடிய நேரம் ஆட்சி அதிகாரத்தோட துனியால வாழ்றவன் அல்ல, அவனுடைய பேங்க் பேலன்ஸ் நிறைக்கிறவன் அல்ல, வீடு வாசல் பட்டம் பதவி பணம் காசோட துனியால கொடிக்கட்டி வாழ்றவன் கிடையாது. புத்திசாலி யார்? மன்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்கு துனியாவை ஒரு பெரியோர் சாதகமாக பயன்படுத்துவான், துனியாவை பெரியோர் காரணமாக எடுப்பான், பெரியோர் சந்தர்ப்பமாக எடுத்து மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்கு துனியால தயாரிப்பு செய்வானே, இவன் தான் புத்திசாலி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னான்.
எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியாவுடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், ஆகப்பெரிய சந்தர்ப்பம். எங்களுக்கு பார்க்கையிலும் உலக வரலாற்றிலேயாக இருந்தாலும் இஸ்லாமிய வரலாற்றிலேயாக இருந்தாலும் கொஞ்சம் மூத்த இமாம்களுடைய ஆரம்ப காலத்தை கொஞ்சம் எடுத்து பார்த்தா இவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த நேரம், அவங்க அந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக எடுத்ததுக்கு பின்னால அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு என்பத வரலாறுகள் எங்களுக்கு தெளிவா பேசுது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹதரத் பிஸ்ரு ஹாபி ரஹிமஹுல்லா அவங்க பாதையில நடந்து போறாங்க. இவங்களுடைய ஆரம்ப வரலாறு எழுதுறாங்க எப்படி என்றா, முழு நேர மது குடிக்காரனாக துனியால வாழ்ந்த ஒரு மனிதன், முழு நேரம் மதுவுலதான் இருப்பாங்க, மது குடிச்சு கொண்டேதான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு குடி தண்ணிலை மறந்து, நான் யாருன்னு தெரியாம ரோட்டுல பாதையில போறனா தண்ணில போறனா என்று கூட தெரியாத அளவுக்கு குடி போதையில வாழ்ந்த ஒரு மனிதன் ஹதரத் பிஸ்ரு ஹாபி ரஹிமஹுல்லாஹ். இவங்க ஒரு தடவை பாதையில நடந்து போறாங்க, போகக்கூடிய நேரம் அந்த நாளும் முழுமையாக முறையில குடிச்சிட்டு, சாராயம் குடிச்சிட்டு அப்படியே பாதையில போறாங்க. போகக்கூடிய நேரம் பாதையில ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம், ஒரு காகிதத்தை காண்றாங்க. கண்ட உடனே பாக்குறாங்க, அடே குர்ஆனே வாப்பா, கீழே ஈக்குது, இது குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், இது கீழே ஈக்கிற இடம் கிடையாது, இது தலைக்கு மேல கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு விடயம். அவங்க அந்த குர்ஆனாயத்தை, குர்ஆனுடைய அந்த காகிதத்தை எடுக்கிறாங்க, சுத்தம் செய்யறாங்க, அதுக்கு அவங்கிட்ட இருக்கக்கூடிய நறுமணங்களை பூசுறாங்க, உயரமான ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அந்த நாளுடைய கனவுல அவங்களுக்கு காட்டப்படுவது, பிஸ்ருல் ஹாபி ரஹிமஹுல்லா, நீங்க எங்களுடைய குர்ஆன கலாம கண்ணியப்படுத்தினீங்க, நாங்க உங்களை கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹு தஆலா அந்த காலத்துடைய பெரியோர் வழியாக இறை நேசராக அல்லாஹ் மாத்தினாங்க. எந்த அளவுக்கு பெரியோர் இறை நேசர் என்றா, பிஸ்ருல் ஹாபி ரஹிமஹுல்லா அவங்க ஒரு பாதையில நடந்து போனா போகக்கூடிய பாதைகள் இருக்குது. நாங்க இப்ப வீட்டில இருந்து இந்த மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய சில சில பாதைகள் இருக்குது. நாங்க தொழிலுக்கு போறதுக்கு ஒரு பாதை, சில நேரத்துக்கு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு பாதை, இப்படி எங்களோட தேவைகளுக்கு சில சில பாதைகளை வைத்திருப்போம். பிஸ்ருல் ஹாபி ரஹிமஹுல்லா அவங்க எந்த பாதையில எல்லாம் போவாங்களோ, அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தினான் என்றா, அந்த பாதையில மிருகங்கள் கூட மலம் கழிக்காது. சுபஹானல்லாஹ். ஏன் தெரியுமா, அல்லாஹுடைய கலாம் அதுல ஒரு தாளை இவங்க கண்ணியப்படுத்தினாங்க, வேறொன்றும் கிடையாது. இவங்களுக்கு தௌபா செய்ய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான், சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக எடுத்தான். ஒரு நாள் பாக்குறாங்க ஒரு மனிதன் வலமைக்கு மாற்றமா ஒரு மிருகம் மலம் கழிச்சு கொண்டிருக்கிற பாதையில, இவங்க பாக்குறாங்க பிஸ்ருல் ஹாபி நடந்து போற பாதை ஒரு மிருகம் மலம் கழிக்குது. உடனடியாக அந்த மனிதன் சொன்னாரு, இன்றைய நாள் பிஸ்ருல் ஹாபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க மௌத்து தான். விசாரிச்சு பாக்குறாங்க, பிஸ்ருல் ஹாபி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மௌத்தாக இருந்தார். சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போல இஸ்லாமிய வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க, எவ்வளவு சம்பவங்கள், சரித்திரங்கள், துனியால வாழ்ந்த பாதி வலிமார்கள், எவ்வளவு பேர் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், மூத்த உலமாக்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பத்துல மோசமாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை துனியாவுடைய வாழ்க்கையை சந்தர்ப்பமாக எடுத்து துனியாலையும் பெரிய அந்தஸ்துகள் அடைந்தாங்க, ஆகிரத்திலையும் பெரிய அந்தஸ்துகள் அடைந்து கொண்டாங்க. புபைல் பின் அய்யால் ரஹ்மத்துல்லாஹி அலை, இவங்க எல்லாம் யார்? புபைல் பின் அய்யால் ரஹ்மத்துல்லா யார்? அந்த காலத்துல வாழ்ந்த அந்த ஊருடைய ஆகப்பெரிய மங்கொல்லக்காரன், கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு திருடன். ஒரு வீட்டுக்கு போறேன்டா, திருட போறேன்டா சொல்லிட்டு தான் போவாங்க. இன்றைக்கு உங்களோட வீட்டுக்கு வருவோம், ஏழுமெண்டா எங்களையே தடுத்து போவோம். சுபஹானல்லாஹ். அவ்வளவு பயம் புதையில் ஐயாளுண்டா. உலமாக்கள் கிட்ட கேளுங்க, இவங்கட வரலாறு எழுதுறாங்க, அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்தான், தௌபா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு வீட்டு கூரைக்கு மேல ஏறுறாங்க, ஒரு பெண்மணி குர்ஆன் ஓதுறா, வீட்டுடைய கூரையை பிரிச்சு பாக்குறாங்க, குர்ஆனுடைய சத்தம் ஒரு குர்ஆனாய காதுல விழுது. அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தஸ்அ குலூபுஹும் லிஸிக்ரில்லா, ஏ ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை பயப்படுற நேரம் இந்த மூலுக்கு வரலையா? ஒரு குர்ஆனாய இந்த ஆயத் காதுல விழுது, ஒட்ட நதியாக தௌபா செய்யறாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய தரஜாவ துனியால கொடுத்தான் என்றா, ஆபிதுல் ஹரமை மக்கத்துல் முக்கர்ரமா மதீனத்துல் முனவரா இந்த ரெண்டுக்கும் மத்தியில ஆக பெரிய ஆபித் ஆக பெரிய வணக்கசாரி புதைல் பின் இயால் தான். சுபஹானல்லாஹ். அது மாத்திரமல்ல, உலமாக்கள் கிட்ட கேளுங்க, ஒரு மனிதன் ஆலிமாகி வெளியாகினதுக்கு பின்னால அவன் படிக்க வேண்டிய வாசிக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் கிரந்தம் தான் இமாம் புகாரியுடைய ஹதீஸ் கிதாப். இதை யாரும் மறுக்க முடியாதேன். அஸஹுல் கிதாபி பஅதல் குர்ஆன், குர்ஆனுக்கு அடுத்த படியாக சஹீஹான ஒரு கிதாப் என்றா இமாம் புகாரியுடைய கிதாப். இந்த புகாரியுடைய உஸ்தாத் யஹ்யா இப்னு மஈன் அவருடைய உஸ்தாத் புதைல் பின் இயால் ரஹ்மத்துல்லாஹி அலை கொடுத்த சந்தர்ப்பத்தை சரியா எடுத்தாங்க, வாழ்க்கையில சரியா பயன்படுத்தினாங்க, தௌபா செஞ்சாங்க. அல்லாஹ் எப்படி வாழ்க்கைய மாத்தினார், ஒரு மங்கொல்லக்காரன் இமாம் புகாரிக்கு உஸ்தாதாக மாறினார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உள்ளத்துல கையை வச்சு நாங்க கொஞ்சம் யோசிப்போம். வாழ்க்கையில இத்தனை வருஷம் வாழ்றோம், எத்தனை சந்தர்ப்பம் தௌபா செய்ய கிடைத்திருக்கும், எத்தனை சோதனைகளை வாழ்க்கையில கண்டிருக்கிறோம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையில பேசுறேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, தௌபா செய்து நல்ல வழியில திருந்தி வாழக்கூடிய ஒரு கூட்டம் நாங்க. ஆனா எங்கட வாழ்க்கை எப்படி துனியால நடக்கக்கூடிய பாதி சோதனை இல்ல இல்ல முக்காவாசி சோதனைக்கு பூர்த்தியான காரணமாக முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. கவலை, ஏன் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய பாவம், எவ்வளவு சோதனைகள் கண் முன்னால, எவ்வளவு பிரச்சனைகள் கண் முன்னால. ஒரு பிரச்சனை முடியல, இன்னும் ஒரு பிரச்சனை. ஒரு சோதனை முடியல, இன்னும் ஒரு சோதனை. ஒரு கவலை உள்ளத்திலிருந்து போகல, இன்னும் ஒரு கவலை. ஏன் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, துனியாவுடைய வாழ்க்கை சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமா எடுக்கல்ல நான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுடைய சோதனையில பயங்கரமான ஒரு சோதனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். துனியால எங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எங்களுக்கு தெரியாது, பிசினஸ் செய்யக்கூடிய ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் தெரியும். ஆக பயங்கரமான ஒரு சோதனை. பொருளாதாரத்துல பெரியோரு வீழ்ச்சியை நோக்கி நாங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். வியாபாரிகள் கிட்ட கேட்டா தெரியும், பெரியோரு வீழ்ச்சி, பொருளாதாரத்துல பெரியோரு வீழ்ச்சி. எங்க பார்த்தாலும் வறுமை, யார்க கையிலயும் சல்லி இல்ல, சல்லி ஈண்டா பஜார்ல சாமான இல்ல, சாமானு மீக்கிதா, வேங்கக்கூடிய வசதி கையில இல்ல, வேங்கக்கூடிய வசதி இருக்குதா, சாமானுடைய விலை கூடி இருக்குது. என்ன காரணம், ஏன் இப்படியான நிலைமை? நாங்க யோசிக்கிறது எப்படி என்றா, பஞ்சம் என்றது இருக்குது, இது சாப்பாடு தட்டுப்பாடு அல்ல, பஞ்சம். சல்லிக்குது கையில, ஆனா வேங்கி கொள்ளேலா, விலவாசி கூட. வறுமை என்றது ஒரு விதமான வரம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதல் ஃபக்ர் யகூனு குஃப்ரன். ஒரு மனிதனுக்கு வறுமை வாரதிக்குது, இது குஃப்ரின் பக்கம் கொண்டு போகும். நாங்க அதெல்லாம் கண்ணால கண்டிக்கிறோம். எங்களுக்கு கொரோனா ஆரம்பம் இருக்குது, இந்த கொரோனாவுடைய நோய் ஆரம்பம் எங்களுக்கு சரியான புதுசு. ஒன்று ரெண்டு நாள் நாங்க ஊரடங்கு சட்டத்துல உள்ள கீங்கிக்கிறோம், மாச கணக்கு நாங்க லாக்டவுன்ல ஈந்தது இல்ல. எங்களுக்கு புதுசா வந்த நேரத்துல கையில சல்லி இல்ல, பஜார் எல்லாம் மூடி, கடையெல்லாம் மூடி, இப்ப தொழிலுக்கு வருமானத்துக்கு எந்த வழியும் இல்ல. இந்த நேரத்துல பானந்துர பகுதிகள் எப்படியோ தெரியாத அல்லாஹு அலம், ஆனா கொழும்பு பகுதிகள்ல கண்ணால கண்டிக்கிறோம். எப்ப ஒரு நாள கவர்மெண்ட் சொல்லுவது எப்படி பஜாருக்கு போய் சாமான வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க, அதுக்கு பின்னால திருப்பி லாக்டவுன். இந்த சுருக்கமான நேரத்துல எத்தனை எங்களுடைய முஸ்லிம் பெண்கள் தங்களுடைய களத்துல இருந்த காதுல இருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு பேசி அடகு கடை வாசல்ல நின்ற வரலாறுகளை கண்ணால கண்டோம், கண்டோமா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, காதல் ஃபக்ர் யகூனு குஃப்ரன். வறுமை வந்தா அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியா, குஃப்ருக்கு போனாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன் ஒரு சின்ன புள்ளைக்கு பயம் என்னன்னு தெரியா, பசி என்னன்னு தெரியும். ஒரு பைத்தியக்காரனுக்கு பயம் என்னன்னு தெரியாது, பசி என்னன்னு தெரியும். வறுமை என்றதா வரம் அல்ல. இதுக்குரிய காரணம் என்ன? இதுக்கு முன்னால இந்த மாதிரி நிலைமைகள் துனியால நாங்க சந்திச்சிருக்கிறோமா? இந்த மாதிரி நிலைமைகளை பார்த்திருக்கிறோமா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொருளாதார வீழ்ச்சி அது இந்த காலத்துக்கு புதுசுதான். ஆனா கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 500 ஆண்டு கால பகுதி அல்ல, எவ்வளவு பெரிய பஞ்சம். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பிதாயா வன்னிஹாயால எழுதுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாம இப்னுல் முகீர் அவங்களும் எழுதுறாங்க மிஸ்ருடைய வரலாற்று, எவ்வளவு பஞ்சங்கள் வாழ்க்கையில. வரலாற்று கிதாபுகளை எடுத்து பார்த்தா, உலக வரலாறுகளை எடுத்து பார்த்தாலும் சரி, இஸ்லாமிய வரலாறுகளை எடுத்து பார்த்தாலும் சரி, மனிதனுக்கு கிடைத்த சோதனைகள்ல ஆக பயங்கரமான சோதனை தான் பஞ்சம். தின்ன குடிக்க வழி இல்லாம போறது. எந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தினான்டா, இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பிதாயால கொண்டு வராங்க, பக்தாதுல ஏற்பட்ட ஒரு பஞ்சம், எப்படியான பஞ்சம் என்றா, சுபஹானல்லாஹ், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, கையில சல்லிகை, சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு சாப்பாடும் கிடையாது, உணவில்லாத நிலைமை. ஆனா வசதி இருக்குது மனிதன் கையில. எந்த அளவு தூரத்துக்கு மனிதன் இறங்கினான் என்றா, ஒரு பெரியோரு செல்வந்தன், 2 தட்டு 3 தட்டு வீடு இருக்கிற ஒரு செல்வந்தன் வீட்டுல இருக்கிறாரு, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்ல. வழியில ஒரு மனிதனை பாக்குறாரு, ஒரு வியாபாரிய, ரொட்டிகள் வித்து கொண்டு போறார். இந்த மனிதன் அப்படியே வெளியே போறார், போயிட்டு கேக்குறாங்க, ரொட்டி விக்கிறதுக்கா சொன்னா, ஓ எனக்கு 2 ரொட்டி தரையிலுமா சாப்பிட, நான் எவ்வளவு பணம் ஓனும் என்றாலும் தாரன், எனக்கு சாப்பிட 2 ரொட்டி ஓனும். ஆனா அந்த வியாபாரியுடைய பதில் எப்படி தெரியுமா எழுந்திருச்சு, கிதாபுல எழுதுறாங்க எப்படி என்றா, வியாபாரி சொல்றார், எனக்கு 2 ரொட்டிக்கு பகரமா காசு பணமானம், எனக்கு தேவை 2 ரொட்டிக்கு பகரமா உன்னுடைய 3 தட்டு வீடு வேணும், தந்தா ரொட்டி கிடைக்கும். கிதாபுல எழுதுறாங்க, அந்த பணக்காரன் வீட்டை கொடுத்து ரொட்டி எடுத்து சாப்பிட்டார். ஏ, நான் இருந்தா இன்னும் ஒரு வீடு கட்ட முடியும், ஆனா ஏன பசி, நான் மௌத்தாகினா பசியில. இப்படியான பஞ்சத்தை அல்லாஹ் சோதிச்சான். நாங்க பஞ்சத்துடைய வாசல் இருக்கிறோம், பயந்து கொள்வோம். பஞ்சத்துடைய வாசல் இது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய் தந்தைகள் சின்ன பிள்ளைகள் தெருவுல விளையாடி கொண்டிருப்பாங்க பகுதாதுல, ஒரு காலம் வருவது, காலம் போக போக அந்த சின்ன பிள்ளைகளை தெருவுல காணல, தேடி பார்த்தா அந்த சின்ன பிள்ளைகளுடைய எலும்பு கூடுகள் கிடைச்சு, விசாரிச்சு பார்த்தா தாயும் தகப்பனும் சேர்ந்து சொந்த பிள்ளைகளை அப்படியே கொலை செஞ்சு சாப்பிட்ட வரலாறு பக்தாதுடைய வரலாறுல எழுதுறாங்க. சுபஹானல்லாஹ். அப்ப யோசிச்சு பாருங்க, போக போக காலம் மாற மாற மனிதன் மிருகமாக மாறினான். ஏன்? பஞ்சம், பசி. லேசல்ல இது. இஸ்லாமிய வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க, எவ்வளவு விஷயங்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு விஷயங்கள். ஈஜிப்துடைய வரலாறு ஒரு வைத்தியர் எழுதுறாரு, அல்லாம இப்னுல் முகீர் கொண்டு வராங்க இந்த வரலாறு, ஒரு வைத்தியர் சொல்றாரு, அந்த கஷ்டத்துக்குள்ள போன ஒரு வைத்தியர் சொல்றாரு, எங்கட நாட்டுல ஒரு பஞ்சம் வந்துச்சு எப்படி என்றா, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் என்னை ஒரு கட்டத்துல பாதுகாத்தான், ஒவ்வொரு மனிதனாக வீட்டுக்குள்ள கொலை செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சில மக்கள் கபறுகளை தோண்டி மையத்தை சாப்பிட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே, சில வாலிபர்கள் வந்து கூப்பிட்டாங்க, எங்கட வீட்டுல சோமில்லாத ஒரு மனிதன் நீக்கிறாரு, வந்து நீங்க பாக்கையிலும் அந்த வைத்தியர்கிட்ட கேட்கிறாங்க. இந்த வைத்தியரும் போறார், சுத்தி இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, இந்த கெண்டா நல்ல மிருகம் ஒன்றை கொண்டு வந்தீங்க, வேட்டையாடி இவரை சாப்பிட வேண்டியதான். சுபஹானல்லாஹ், இவர் எப்படியோ அவங்கள புடியிலிருந்து தப்பி வந்துட்டார். அந்த வைத்தியருடைய வாக்கு மூலம் இது. ஹிஜ்ரி 500 கால பகுதிகள்ல அல்லாஹ் பயங்கரமாக முஸ்லிம் சமூகத்தை சோதித்தான். இப்ப அதனுடைய வாசல்ல தான் நாங்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார், சூரத்து நஹலுடைய அத்தியாயம் ஒரு ஊரல்ல உதாரணம் காட்டுறான். ஒரு ஊர் அல்ல உதாரணம் காட்டுறான். அது எப்படியான ஊர் தெரியுமா? ஆமினத்தும் முத்துமஇன்னா, அமைதியான ஊர், எந்த பிரச்சனையும் இல்ல. யஸ்தீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான், 4 பக்கத்தாலையும் சாப்பாடு ரிஸ்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வளமான ஊர். 4 பக்கத்தாலையும் ரிஸ்கிக்குது. ஆனா ஒரு கட்டம் ஒன்று வந்துச்சு. அந்த ஊரை அல்லாஹ் எப்படி சோதிச்சான்? அல்லாஹ்விடத்துல சில போர்வைகளின் ஆடைகள் அல்லாஹ் செல்றான், லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப், பயம் என்ற ஆடையையும் பசி என்ற ஆடையையும் போட்டு அந்த ஊர் மக்களை நாங்க சோதிச்சோம். கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த காலத்திலும் நாங்க கொஞ்சம் பார்க்கலும் என கையில சில நேரம் தள்ளிகளை கேளும், சாமான்கள் எவ்வளவு விலை கூடி கொண்டு போகும், ஒன்றும் தின்னேலாத நிலைமை, ஒன்றும் குடிக்கலாத நிலைமை, அந்த அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு சிரமப்படுறோம், ஒரு பஞ்சத்துடைய வாசல் இருக்கிறோம். இதெல்லாம் பயங்கரமா தரல, இதுக்குரிய காரண மூலமாக்கள் எழுதுறாங்க. ஏன் பஞ்சம்? முதலாவது காரணம், நான் அவசரமாக விளங்கப்படுத்துற நேரம் இடம் கொடுக்காது, முதலாவது காரணம் தான் வியாபாரிகள், வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள், இவர்களுடைய அளவு எடைகள் இருக்குது, அளவு நிறுவைகள். இதுல மோசம் நடந்தா அல்லாஹ் ஊருக்கு பஞ்சத்தை கொண்டு வருவான். சில மக்கள் யோசிப்பாங்க, நாங்க என்றா தப்பி, சில்லறை கடை நாங்க செய்யறல்ல, இல்லாடி கோழி கடையில் அதுலதான் இருக்கணும். அந்த நிறுவல் மட்டும் கிடையாது, ஒருத்தர் ஆபீஸுக்கு போறார், ஆறு நாள் வேலை, ஆறு நாள் போகாம அஞ்சு நாள் பெய்து ஆறு நாளைக்கு சைன் பண்றாரா, இவருடைய பொறுப்புல இவர் மாற்றம் செஞ்சிட்டார். அது எந்த துறையாக இருந்தாலும், ஸ்கூலுக்கு ஒரு மாஸ்டர் போறார், ஒரு மஸ்ஜிதுடைய இமாம் இருக்கிறார், கடமை என்று வந்துட்டா அந்த கடமைகள்ல கொஞ்சம் அங்க இங்க போமாகிறது இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அளவு எடையில யார் எல்லாம் மாற்றமாக நடக்கிறாங்களோ இவங்களுக்கு வயல் என்ற நரகம் ஈக்குது. இதுக்குள்ளால இந்த கூட்டம் எல்லாம் வருவாங்க. கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்கள், இது முதலாவது காரணம். ரெண்டாவது காரண மூலமாக்கள் எழுதுறாங்க, ஜகாத் கொடுக்கக்கூடிய மக்கள், இவங்க ஜகாத்தை கொடுக்காம பதுக்கினா அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு வருவான், நாட்டுல கஷ்டத்தை கொண்டு வருவான், பொருளாதார வீழ்ச்சி வரும், வறுமை ஏற்படும். ஜகாத் இல்லாம ஜகாத்து கொடுக்காம விட்டா அல்லாஹ் மலையை நிப்பாட்டிடுவான். நாங்க சில நேரம் யோசிக்கலும், மாஷா அல்லாஹ் மழை என்ன இங்க நிக்கல, தொடர்ச்சியாக போன கிழமை எல்லாம் மழை. அல்லாஹ் மனுஷனை மட்டும் துனியால படைச்சு இல்ல, மிருகங்களை படைச்சிக்கிறான், ஆடு மாடு ஈக்குது, எவ்வளவு மரம் மட்டைகள் இருக்குது, எவ்வளவு ஏரி குளங்கள் இருக்குது. இதுக்கு பெய்யற மழையில நாங்க குளிர்காயிரோம். அப்படி மழையை இறக்கினாலும் அதாபா இறங்கும் மழை, கண்ணால காண்றோமா இல்லையா? கிட்டத்தட்ட 1992 யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், யூஎன்டி, அடிச்சு பாருங்க கூகுள்ல, இந்த யூஎன்டி ரிப்போர்ட் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னால 92 ஆம் ஆண்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டாங்க. எப்படி என்றா, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல நூத்துக்கு முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விளங்குறமாய் சொல்லணும் என்றா, ஆக பெரிய பணக்காரர்கள் 225 பேர் முன்னுக்கு வந்து தங்களுடைய சொத்துல 4% 40% ஜகாத் கொடுத்தா ஸ்ரீலங்கட வருமா அல்ல, முழு உலகத்துடைய வருமை இல்லாம போகும். சுபஹானல்லாஹ், 30 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட ரிப்போர்ட். அப்ப ஏன் இன்னும் வரும மக்களுக்கு ஏன் கஷ்டம், ஏன் பிரச்சனை, ஏன் பொருளாதார வீழ்ச்சி? எங்கட கண்முன்னுக்கு விளங்குற 1-2 பேர் ஜகாத்துல கவனம் செலுத்துறாங்க, எத்தனையோ பேர் கெசிங்ல கொடுக்கறாங்க. கெசிங்ல அல்ல, இவ்வளவு வீக்கும் இல்ல இல்ல, கூப்பிட்டு கணக்கு பார்த்து கொடுக்கணும் ஜகாத். இல்லாட்டி பெரிய பெரிய விளைவுகளை சந்திக்கணும், பஞ்சத்தை சந்திக்க வேண்டி வரும். மூணாவது காரணம் தான் அல்லாஹுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்துறல்ல, போதும் என்ற மனம் இல்ல. எவ்வளவு கொடுத்தாலும் ஆத் கூட்டத்துக்கு என்ன நடந்துச்சு, எவ்வளவு நியமத், மலைகளை படைஞ்சு ஊடு கட்டினாங்க, கருங்கல் ஒரு கிளே போல செஞ்சாங்க, இவ்வளவு அல்லாஹ் கொடுத்தீங்க நியமத், நன்றி செலுத்தல்ல. கேட்டாங்க மன்ன சத்து மின்னா பூவா, எங்களை விட பூமியில சக்தியானவன் யார்? 7 நாளைக்கு போற அல்லாஹ் கேட்டாங்க, ஆத்தமு கூட்டத்துல எவனாவது பலன் செய்கிறாங்களா என்று சொல்லி அழிச்சே ஓட்டானே. கொடுத்த நியமத் நன்றி செலுத்தல்ல, மாற்றம். அல்லாஹ் எவ்வளவு நியமத்தை தந்திக்கிறான், கண் எவ்வளவு பெரிய நியமத், காது எவ்வளவு பெரிய நியமத், துனியால வாழ்றதுக்கு எவ்வளவு பெரிய நியமத், இதுக்கு நன்றி இல்ல. பகிரங்கமாக செல்லணும் என்றா யாரும் கோவிச்சு கொள்ளவானம் ஷைத்தான விட மோசமாக துணியால வாழ்றோம். அப்படி சொன்னாலும் விலை இல்லை. நாங்க யோசிக்கிறோம் அதான் ஷைத்தான விட மோசமோ? ஷைத்தானுடைய விஷயத்தை எடுத்து பாருங்க. இவன் அல்லாஹ் ஏன் தூக்கி வீசினான்? ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யல, ஏட கட்டளைக்கு நீ மாற்றம் செய்தாய், அல்லாஹ் தூக்கி வீசினான். ஆனா ஒரு காலமும் எந்த கிதாபிலையும் காண மாட்டீங்க, ஒரு காலமும் ஷைத்தான் சொல்லல வாய திறந்து நான் ஆதமுக்கு தான் சுஜூத் செய்யல, அல்லாவுக்கு சுஜூத் செய்ய மாட்டேன் என்று சொல்லவே இல்லை. யால உனக்கேண்டா நான் வருஷ கணக்கு செய்யறேன், ஆதமுக்கு சுஜூத் செய்யறா. ஆனா நாங்க எப்படி துணியால வாழ்றோம்? நாங்க அல்லாக்கே சுஜூத் செய்ய தயாரில்லை. அப்ப ஷைத்தானை விட மோசமா இல்லையா? ஜும்மாவுக்கு வார இதே கூட்டம் சுபஹுடைய தொழுகைக்கு வாராங்களா? இல்ல. இவ்வளவு பெரிய மஸ்ஜிதுல சுபஹுடைய தொழுகைக்கு எத்தனை பேர், புஹருக்கு எத்தனை பேர்? அதர சில வியாபாரிகள் வெளியில நூத்துக்கு மத்தவங்க எல்லாம் மீப்பாங்க. ஊர்ல ஈக்கக்கூடிய கட்டம் இஷாவுடைய தொழுகை சுபஹல பொதுவா எல்லாம் மீப்பாங்க. இதே சனத்தை எதிர்பார்க்க முடியுமா? அப்ப இனி சோதனை வராம என்ன வரும்? தந்த ஞானத்துக்கு நன்றி இல்லை. நாலாவது காரணம் எழுதுறாங்க, மிக முக்கியமான காரணம், இஸ்ரா வீண் விரயம் நடக்குது அதிகமா. என்னோட சமூகத்துல நிறைய வீண் விரயம், அதிகமா வீணாக்குறோம் சல்லிகளை, பணம் காசுகளை வீணாக்குறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செலவழிக்கிற விஷயத்துல அல் இக்திஸாது ஃபின் நஃபகத்தி நிஸ்ஃபுல் மைஷா. ஒரு மனிதன் நடுத்தரமா செலவு செய்யறதீகிறே, கஞ்சனும் அல்ல, லோபேன் அல்ல, கஞ்சன் அல்ல, நல்ல ஓவரா செலவழிக்கிற ஊதாரியும் அல்ல, நடுத்தரமான செலவு, அது வாழ்க்கையில பாதி என்றான். எங்கட செலவு எப்படி தெரியுமா? உலகத்தில் ஈக்கக்கூடிய ஒரு சில பேருடைய வரம்பு மீலர்கள் உச்சக்கட்ட வீண் விரயம் தான் பல பேருடைய பட்டினி சாவுக்கு காரணம். கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். எவ்வளவு வீண் விரயம் நடக்குது துணியால. ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு லோன் எடுத்து கட்டுறாரு. கடனாளியே இல்லாம இல்ல, கடனாளி எல்லாம் கடனாளி என்று சொல்லக்கூடிய அளவு எல்லாரும் பேங்க்ல அங்க இங்க கடனேன். ஒரு வீடு இருக்குது தான், நாங்க கெஸ்ட் ஹவுஸ் என்ற பேர்ல இன்னொரு வீடு, ஃபேமிலியோட வெகேஷன் இன்னொரு வீடு, கடன் எடுத்து கட்டுறார். வீண்விரயம். ஒரு வீட்டுல பத்து ரூம் கட்டினாலும் பிரச்சனை கிடையாது. இந்த பத்து ரூம்லயும் ஆட்கள் புழங்கினா எந்த பிரச்சனையும் இல்ல. சரிய சொல்லுது தாராளமாக கெட்டுமோ, ஆனா இந்த பத்து ரூம்ல ஒரு ரூம் பாவிக்காம விட்டாலும் அது இஸ்ராப் தான். என்ன பதில் கொடுக்க போறது? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்ப புதுசாக வந்தீங்க, ஷாப்பிங் கலாச்சாரம், எங்க போறீங்க ஷாப்பிங் போறோம், என்ன வேங்கணும் என்று தெரியா. ஒரு காலம் மீந்துச்சு, மூத்த மனிதர்கள் ஈக்கிறாங்க, லிஸ்ட் ஒன்று போட்டு பட்டியல் போட்டு எடுத்துட்டு போன காலம் முடிச்சு. இப்ப எங்க போறீங்க புடிச்சிட்டு என்னத்துக்கு? சும்மா தெரியாவா சொல்றமா? இல்ல என்னது புடிச்சிட்டு என்னத்துக்கு சும்மா தெரியாவா? வீட்டுல இருக்கிற என்ன சரி பாத்து கேத்து வாங்கிட்டு வாரத்துக்கு, இது பசிக்கு சாப்பாடு அல்ல, ருசிக்கு வேங்க போறோம், வீண் விரயம். சும்மா ஒரு காலம் மீனிச்சு மூத்த மனித பழைய மனிதர்கள் கேளுங்க, 12 புள்ள 13 புள்ள அந்த காலத்துல பெத்தான். இந்த காலத்துடைய மக்களும் பெருமையா பேசுவான், மாஷால்லா எங்களோட கூட பிறந்தவங்க 12 பேர், 13 பேர். அந்த காலம் 12 புள்ளேல வளர்த்தாங்க, செலவில்லாம கடன் இல்லாம. வாப்ப கடனாளி அல்ல, 12 புள்ள வளர்த்தார். 12 புள்ளையுடைய செலவு இந்த காலத்துல 2 புள்ளைக்கு போகுது. கை காட்ட விஷயம் எல்லாம் மூட்டு சோக்கேஸுக்கு வருது. வாப்பா அது, வாப்பா இது, வாப்பா அது, எல்லாம் மூட்டு சோக்கேஸ். அடே இதனால பொரோசனமா இல்லையா? ஒன்றும் கிடையாது. கை காட்டக்கூடிய விஷயம் எல்லாம் வருது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்கள், ஒரு காலமீச்சு கிழிஞ்ச ஆடைய தச்சு கொண்டு உடுத்துட்டு போனா, கிழிஞ்ச செருப்புக்கு அப்படியே அரண கட்டொண்ட போட்டு உடுத்து கொண்டு போனாங்க. ஒரு ஆடை கிழிஞ்ச இந்த காலத்துல தச்சு உடுக்கிறது ஒன்று ரெண்டு பேரு, செருப்பு பிஞ்சுட்டா ஒரு வீசு, அது பாவி கேளும், அத தச்சு சரி பாவிக்க முடியும். இல்ல இல்ல இங்க செயல் போட்டி இங்க ஒன்னு எடுத்து ஓடுவோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பாருங்க. சொர்க்கமே அவளுக்கு ஹலால், முழு சொர்க்கமும் ஹலால். ஒரே ஒரு விஷயம் தான் அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்துக்கிட்ட போகவானம் இது வீண் விரயம், இஸ்ராப். வேண்டியது செய்யுங்க. இந்த மரம் இஸ்ராப் பைத்திரவானம்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க?
ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துல மாட்டி அந்த மரத்துக்கிட்டதான் போன இஸ்ராப செஞ்சாங்க. செஞ்ச உடனே சொர்க்கமும் ஹராமாகிச்சு.
அல்லாஹ் தூங்க வீசினானா இல்லையா துனியா? கண்ணியமிக்க அல்லாஹ்வி நல்லடியார்களே,
எங்கட சமூகம் எப்படி வீண் விரயத்தை ஒரு கலாச்சாரமா எடுத்துட்டு, பர்த்டே கொண்டாடக்கூடிய ஒரு சமூகம், அனிவர்சரி கொண்டாடக்கூடிய ஒரு சமூகம், கல்யாணத்துல எவ்வளவு அனாச்சாரம், அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு பாக்குறோமா இல்லையா? ஜனாதா வீடுகள் எவ்வளவு அனாச்சாரம், சிம்பிளா எடுக்க வேண்டிய மைய வீண் செலவுகள். இப்ப ஜனாதால எவ்வளவு புதிய புதிய சட்ட திட்டங்கள், கல்யாணத்துல அப்படி இப்படி செய்யக்கூடிய வீண் விரயம் இப்ப எதுல வந்து நிக்குது? பள்ளிகள்ல போம் ஒன்று வச்சுக்கிறான், மிம்பருக்கு ஏற முன்னால போர்டால சொல்லப்பட்ட விடயம், ஒரு போம் வச்சுக்கிறாங்க, ஆட்சேபனை தெரிவிச்சு எல்லாரும் சைன் போடுங்க கட்டாயம். ஏன்? நாங்க செய்யக்கூடிய அநியாயம் சோதனையா வெளியாகுது. திருமணத்துடைய சட்டம் காலா காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு படிச்சு தந்த முறைய மாத்துமாற எவ்வளோ கோரிக்கைகள், இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சில விஷயங்கள் பள்ளிகள்ல வைக்கப்பட்டிருக்குது. ஜும்மாவுக்கு பின்னால கட்டாயம் வைத்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிங்க. திருமணத்துடைய விஷயத்துல ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்ல எந்த மாற்றமும் செய்யக்கூடாது, அது எங்களுடைய இஸ்லாமுடைய மார்க்கத்துக்கு மாற்றமான விடயம் என்பதாக ஒவ்வொருத்தரும் பேசி கையெழுத்தின் மூலமாக அந்த ஆட்சேபனையை தெரிவித்துக் கொள்ளும். கண்ணியமிக்க அல்லாஹ்வி நல்லடியார்களே, எனவே எங்களுக்கு தெரிந்த விடயங்கள், வாழ்க்கையில் எவ்வளவு வீணான விஷயம், தேவையில்லாத கலாச்சாரம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வீண் விரயத்தை பத்தி ஒரே ஒரு ஹதீஸ் நினைவுல வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸ் எங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு படிப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கிறார், பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு இவங்க வுது செய்றாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, லா துஸ்ரிஃப் பில் வுது. ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு வுதுல இஸ்ராப் செய்யவான், வுதுல வீண் விரயம் செய்யவான். யா ரசூலல்லாஹ், இவங்க ரிசன் கேள்வி கேட்டாங்க, வுதுல வீண் விரயம் ஒன்று நடக்குமா? புதுல எப்படி வீண் விரயம் நடக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னான், சொல்லி காட்டினாங்க. புதுல வீண் விரயம் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு மனிதன் ஒரு ஆத்துல உது எடுக்கிறார், ஆறு அல்ல நிரம்ப தண்ணி, ஆறு இந்த ஆத்துல உது எடுக்கிறார், மூணு விடுத்தம் கழுவி போதும், நாலாவது விடுத்தன் மேல் மிச்சமா கழுவினா இவர் இஸ்லாத்துடைய பார்வையில இஸ்ராப் செஞ்சவர். சுபஹானல்லாஹ், ஆத்துல உது எடுத்தாலும். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இது? கண்ணியமிக்க அல்லாஹ்வி நல்லடியார்கள், எவ்வளவு வாழ்க்கையில் இஸ்ராப் வீண் விரயம். 100 ரூபா கொடுத்து நாங்க ஒரு ஹோட்டல்ல டீ ஒன்று குடிக்கிறோமா, அதே 100 ரூபாட ஹோட்டல் டீய 400 ரூபா கொடுத்து இருட்டு ஹோட்டல் ஒன்றுல குடிச்சிட்டு வரோம், வரமா இல்ல? கொழும்பு பகுதிகளில் சாப்பாடுடைய தாக்கம் கூடி, ஃபுட் ரிவ்யூ என்ற பேர்ல எவ்வளவு விஷயங்கள், புதுக்கடை ஏரியாக்கள்ல போயிட்டு வாக்கேலும் எவ்வளவு விஷயங்கள், முஸ்லிம்கள் ஈக்கிறாங்க 70% வாராங்க போறாங்க, மாசம் பள்ளியால கேட்கிற சந்தா 100 ரூபா கொடுக்க இவனுக்கு முடியாது, ஆனா இவன் எப்படி பாபிக்கு 600 ரூபா கொடுத்து சாப்பிடுறான்? சோதனை வராமைக்குமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வி நல்லடி யார்களே, நேரம் காலம் இடம் கொடுக்காது. எனவே இந்த மாதிரி நான் சொன்ன காரணங்கள் இருந்த வீண் விரயத்தில் எங்களுடைய அளவு நிறைய அளவு எடைகள் இருந்த அந்த விஷயங்கள கவனம் செலுத்துறது, ஜகாத்துடைய விஷயம் அல்லாஹ் தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துறது, அத்தோடு எங்களுடைய இபாதத்தை இஸ்திகுபார்கள் அதிகமாக கூட்டிக்குவோம். எவ்வளவு கெவ்வளவு இஸ்திகுபார் செய்யறோமோ இஸ்திகுபாரின் மூலமா துனியால மாற்றம் வரும். பாவ மன்னிப்பு தேடுங்க, மன்னிக்கப்பட்ட நபி ஒரு நாளைக்கு 100 அல்லது 70 விடுத்தம் இஸ்திகஃபார் செய்றாங்க. நாங்க வாழ்க்கை முழுக்க பாவம், இஸ்திகஃபார் செய்யுங்க அதிகமா. ஜகாத்துகளை காலம் தாழ்த்தவானம், டைமுக்கு கொடுங்க, வீண் விரயத்தை தடுத்துக்கோங்க, ஒவ்வொரு மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால ஒரு குர்ஆன் ஆயத்தை வீட்டுல படிச்சு கொடுங்க. அல்லாஹு லதீஃபும் பிஇபாதிஹி யர்சுகு மன் யஷா வஹுவல் கவியுல் அஸீஸ், இந்த ஆயத்தை படிச்சு கொடுங்க, அதிக அதிகம் ஓதுங்க. அல்லாஹு தஆலா பொருளாதார நிலைமைகளை லைசாக்கி தருவார். அத்தோட முக்கியமான ஒரு விஷயம், எங்களுடைய அன்பான வாலிபர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கண்ணியமிக்க அன்பான வாலிபர்களே, வாலிபர்கள் காது கொடுத்து கேளுங்க. கடைசியாக இதை சொல்லி முடிச்சு கொள்றேன், எங்களுக்கு தெரியும் நாட்டுடைய நிலைமை பொருளாதார விஷயத்துல மட்டுமல்ல சோதனை, இன்னும் ஒரு பக்கம் பயங்கரம் போதை வஸ்துல வேறையா போகுது. கவலை என்ன தெரியுமா, ஒரு காலம் இஞ்சி கரைச்சல் இல்லாம கல்யாணம் முடிச்சாங்க, கரைச்சலையே இல்ல கல்யாணம் முடிக்கும். ஆனா இந்த காலம் எப்படி தெரியுமா, இந்த மிம்பரை ஏறுறதுக்கு முன்னால ஒன்று ரெண்டு அறிவிப்பை பார்த்தோம், சில பள்ளிகள்ல போயிட்டு கல்யாணம் முடிக்கிறது கடிதம் கேட்டுக்கிறாங்க, அநேகமா வாட்ஸ்அப்ல ஷேர் ஆகிக்கும். இந்த பள்ளிகள்ல லெட்டர் கொடுத்துக்கிறாங்க, எப்படி என்றா இது எங்களுக்கு பெரிய ஒரு முன்மாதிரி. பள்ளிகள்ல லெட்டர் கொடுத்துக்கிறாங்க, எப்படி உங்களோட மகனை நாங்க விசாரிச்சோம், ஊர்ல போதை வஸ்துக்கு கொஞ்சம் அடிமையாக ஈகிறாரு, ஒரு போக்குல ஈகிறாரு, இவர் பெய்து புனர்வாழ்வு மையத்துல 2 மாசம் ட்ரைனிங் எடுத்து அதுக்கு போற சான்றிதழ் சர்டிபிகேட் ஈகுது, அந்த சர்டிபிகேட்டை பள்ளியில கொண்டு வந்து தந்தா கல்யாணம் முடிக்க கடிதம் தாரும். எவ்வளவு பெரிய கேவலம் இது முஸ்லிம் சமூகத்துக்குன்னா, எவ்வளவு பெரிய கேவலமான செய்தி. ஒரு ஊர்ல ஏதாவது பிரச்சனையா வாலிபர்கள் முன்வாறாங்க, ஏன் இந்த விஷயத்துக்கு வாலிபர்கள் முன்வரையலா, ஏன் எங்க ஊர்ல நடக்கக்கூடிய போதை வச தடுக்கலா, எல்லா விஷயத்துக்கும் முன்வரக்கூடிய வாலிபர்கள். கவலை என்ன தெரியுமா, அவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய 1-2 மூத்த மனுஷனும் சேர்ந்து வாலிபனுக்கு சரிசமமா போதை வஸ்து பாவிக்கிறாங்க. அப்ப எப்படி வாலிபர்களுக்கு வழிகாட்டுறது, போதை வஸ்துடைய விஷயத்துல கவனம். அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு போடுமோ, வரக்கூடிய காலம் தமானாக மோசம், ஒரு பொன் கொடுக்க பொன் எடுக்க சரியான கஷ்டம், ஏன் நல்ல பொடியமார தேடியலா. அதே போல டிசம்பருடைய காலம் எல்லாம் ட்ரிப் போகக்கூடிய காலம், ட்ரிப் போங்கோ வாங்கோ பந்தசிறு பிள்ளார் பூமியில பறந்து திரியுங்கோ, ஆனா ஒரு நாளும் ஈமானோட வாங்கும், ஈமானோட போங்க, முஸ்லீமாக போங்க, முஸ்லீமாகவே வாங்க. சிலவங்க இங்க நல்ல புள்ளமா ஈகிற தொப்பிய போட்டு நூறலியாக போனா நம்பர் 1 காப்பிரமா ஈகிறது, அவனை பார்த்தா நீங்களும் அவரண்டு கேட்கக்கூடிய அளவு டிரெஸ் கோட் எல்லாம் மாறி. ஏன், ஈமான் என்றது பானந்துறையில மட்டுமல்ல, நுவரலியாவுக்கு போனாலும் எங்கட ஈமான், நாங்க முஸ்லீம் தான், அதுல சந்தேகம் கிடையாது. 3வது முக்கியமான விஷயம், கடைசி வருடம் நாங்க சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வருடத்துல கடைசியில் இருக்கிறோம், இது எங்கட புது வருஷம் கிடையாது, பிரமத கலாச்சாரம் வானம், வருஷா வருஷம் சொல்றது மிம்பர்ல, வருஷா வருஷம் கத்துறோம், வீண் விரயம் வானம், வெடி போடுறது, எவ்வளவு பேர்ந்த பதுவாவு காலாகிறோம், எவ்வளவு பேர்ந்த பதுவா இது, எவ்வளவு நோயாளி கழிப்பாங்க, எவ்வளவு கை குழந்தைக்கும் புள்ள பெயரக்கூடிய கர்ப்பிணி மாறிப்பாங்க, அவங்க பயப்படுறதின் காரணம் எவ்வளவு பிரச்சனை. ஒன்றும் செய்யலா, நாங்களும் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றினோம் என்றா எங்களுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் என்றதுல என்ன புரோசனம், இது ஒன்றும் கிடையாது, நாங்களும் அவங்கள போல நடந்து கொண்டா. எனவே அன்பான வாலிபர்கள் அந்த விஷயத்திலையும் கட்டாயம் கவனம் செலுத்துங்க, ஊருடைய முன்னேற்றத்தை கட்டாயம் முயற்சி செய்வோம், எதென்றாலும் செய்ய முடியும். இஸ்லாத்துடைய தூண் வாலிபர்கள், மார்க்கத்துடைய முதுகெலும்பு வாலிபர்கள், எதை நினைச்சாலும் சாதிக்கலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை நிலைநாட்டினது வாலிபர்களுடைய துணையை கொண்டு, தாடி பழுத்த நிலைமை இணைந்தது ஒரே ஒரு சஹாபி தான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மட்டும்தான், மற்ற எல்லாம் வாலிபர்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வே, நல்லடியார்களே, எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இக்ஹ்லாஸோட இஸ்திக்ஹ்லாஸோட மௌத்து முட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக, அனைத்து சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு தருவாயாக.